இந்த விஞ்ஞானம் விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் மூலமாக என்றுமில்லாதவாறு அது பல உண்மைகளை நாங்கள் கண்டு வருகின்றோம். இப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டுல வந்து மற்ற மதங்களை போல விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கின்றது. விஞ்ஞானத்துடைய விளக்கங்கள், புதிய விளக்கங்கள் எமது மதத்துக்கு மேன்மேலும் உரமூட்டுவதற்காகத்தான் இருக்கின்றது. தவிர ஒன்றையும் எதிராக காணும்
இல்ல. இல்ல,
100 வருஷத்துக்கு முந்தின விஞ்ஞானத்திலேயே சொல்லிவிட்டார்கள். அப்பவே அதை பற்றி பெரிய புலவாங்க வணிந்து சொன்னார்கள். 100 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு வந்திருக்கின்ற புதிய அணுக்கொள்கைகள், அண்டவியல் கொள்கைகள், குவாண்டம் தியரி, ரிலேட்டிவ் தியரியினுடைய ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ப்ரூஃப்ஸ், இப்படி எல்லா விதமான இதுகளையும் வந்து பார்க்கின்ற பொழுது, மருத்துவத்திலே கூட பார்க்கின்ற பொழுது, எமது சமயத்துக்கு மேன்மேலும் உரமூட்டுவதற்காகத்தான் இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் சமயத்துக்கு நல்ல உரமாக வளர்ந்திருக்கவல்ல வேண்டும். ஆனால் எங்களுக்குள்ளேயே இருந்து இவற்றிலே இவற்றை வாதமிடுபவர்களும் ஒவ்வொரு வாதிகள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கொள்கைகளை, அதாவது மனிதர்கள் உருவாக்கின கொள்கைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் மதத்தினிடையே இருந்து குழப்பம் விளைவிக்கிறோம். அப்ப இந்த ஆரியருடைய கொள்கையும் அவ்வாறுதான் வருகின்றது. இப்ப ஆரியர் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் ஆரியர் என்ற சொல்லுக்கு என்ன கருத்து என்ற கேள்வி என்றது. பாரிக்கும் ஆரியனே என்று சொல்லி மாணிக்க வாசகரே ஆரியனை பற்றி பாடுகின்றார். அப்ப நாங்கள் இப்ப திராவிடவாதம் சொன்னால் நாங்கள் அதை அந்த இதையெல்லாம் தணிக்கை செய்துவிட வேண்டும். அப்ப இதுல சொல்லுவார்கள் என்று கேட்டா, ஒரு காலத்துல இந்த ஆரியன் என்ற சொல்லு எங்களுடைய பாரம்பரியத்தில் பெரிய மனிதன், பண்பானவன், சிறந்தவன், உயர்வானவன் என்ற கருத்தில் தான் இருக்கிறது. இது ஒரு இனக்கூட்டத்தை குறிப்பது அல்ல, ஒரு ஜென்டில்மேன் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த விந்திய மலைக்கு இந்தியாவில் வடக்கே இருந்தவர்களையும் ஆரியர் என்றும் வடவர் என்றும் குறிக்கும் வழக்கம் தமிழ் இலக்கியங்களில் இருந்தது. இப்ப சீர சோழ பாண்டியர் என்று சொல்றேன்தானே, இப்ப சேர நாடுண்டா மலைய நாட்டில் இருந்தவர்கள் சேரர்கள், கேரளர்கள், மற்றது சோழ நாடு, பாண்டிய நாடு என்று பிரிப்பது போல ஒரு பிரதேச ரீதியாக, ஒரு நிலவியல் புவியியல் ரீதியான ஒரு குறிப்பு பெயரை அவிர ஒரு இனப்பெயர் அல்ல. இப்ப சேரர் என்றால் ஒரு இனம், சோழர் என்றால் ஒரு இனம், பாண்டியர் என்றால் ஒரு இனமா இல்லையே,
அப்படி இல்ல.
அது மாதிரி இந்த வடவர் ஆரியர் என்று தமிழ் இலக்கியங்களை குறிக்கின்ற பொழுது அந்த பிரதேசத்தில் இருந்தவர்களை அப்படி சொல்லுகின்றார்கள். இந்தியமலைக்கு தெற்கே இந்த குஜராத், மகாராஷ்டிரம், ஆந்திரம், கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த 5 பிரதேசங்களிலும் இருக்கிற பிராமணர்களை பஞ்ச திராவிடர் என்று தான் வடக்கே சொல்லுவார்கள். அப்ப குஜராத், மகாராஷ்டிரம், ஆந்திரம், கர்நாடகம் எல்லாமே அதுக்குள்ள வந்துவிட்டது. அந்த இன்றைக்கு இருக்கிற கேரளா அன்றைக்கு இல்ல, அது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்ததுதான். அப்ப அதை விட்டு கர்நாடகா, ஆந்திரா, மற்றது குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அப்படி சேர்த்து சொல்லுகிறார்கள். இனியும் அதுல சொல்லுவார்கள், இந்த வேதியர்களை கூட தமிழ் வேதியர் என்றுதான் சொல்லுகிறார்கள். சிலப்பதிகாரத்திலே பார்த்தால், வன் தமிழ் மறையோர்க்கு வானுரை கொடுத்த தின்துறல் நெடுவேல் சேரலன். தமிழ் மறையோர் என்றுதான் சொல்லுகின்றார். வன் தமிழ் மறையோர் என்றுதான் சொல்லுகின்றார். நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்த நெறி. இது மாணிக்க வாசகர். ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. இது வந்து திருமந்திரத்திலே சொல்லுகின்ற. இப்படி இந்த ஆரியர் என்பது வந்து ஒரு இனக்கூட்டத்தை குறிப்பதற்காக சொல்லப்படவில்லை. ஆனால் முதல் எப்ப இது இனக்கூட்டத்தை குறித்து, எங்களுடைய வேதங்களிலேயோ இதிகாசங்களிலேயோ புராணங்களிலேயோ தேவார திருவாசக திருமதங்களிலேயோ மெய்கண்ட சாஸ்திரங்களிலேயோ இப்படி ஆரியர் என்ற சொல்லு ஒரு இனக்கூட்டத்தை குறிப்பதற்காக எங்கும் இல்லை, எங்களுடைய ஆதார நூல்கள் இல்லை. அப்ப இது எங்க வருகிறது என்று பார்க்க வேணும். முதல் 1853 1853 ஈரோப்பாவில வந்து ஆரிய என்ற இனத்தை குறிக்கிறதாக அந்த சொல்ல கொண்டு வரணும்.
ஆங்கிலேயர்
முதல் அதை இனத்தை குறிப்பதற்கு கொண்டு வந்தது. தங்களுடைய இனக்கூட்டத்துக்குள்ளே அது தங்களை ஆரியர் என்ற இனக்கூட்டமாக அடையாளம் காட்டுகிறார்கள். சர் ஜோன் மார்ஷல் அவர் தான் இந்து வழி நாகரிகத்தை அகழ்ந்தெடுத்து முதல் கொண்டவர்கள் அரிய பணியும் செய்திருக்கின்றார். அவரே கூட இதிலே வலுவாக அந்த நிறத்து அறிவு ஆராய்ச்சிகளுக்கு எட்டின வகையிலே அவரும் இந்த ஆரியவாதத்தை முன்வைக்கின்றார். அப்ப ரெண்டும் வந்து அதிலே ஆரியர் திராவிடர் என்ற வாதம் வருகின்றது. அத்தோட அந்த ஆரிய திராவிட வாதத்தில்தான் பிறகு நாங்கள் பார்க்கணும், ஜெர்மனில ஹிட்லருடைய காலத்திலே அது ஒரு பெரிய ஹோலோகாஸ்டாக வந்து எத்தனையோ பெரிய உயிர்களை பலிகொண்டு அது 2 மகாயுத்தத்துடன் முடிவடைகின்றது. அதங்க முடிவடைகிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கள்ல அங்க திராவிடவாதமாக வந்துட்டது இன்னொரு பெயர்ல. அதான் அங்க நடந்த வரலாற்று உண்மை. அப்ப அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள் சர் ஜோன் மார்ஷல், மேட்டைம் வீலர், ஸ்டுவார்ட் பிகாட் போன்றவர்கள், இவன் அந்த எங்களுடைய உபனிஷதங்கள், கீதை போன்ற இந்திய நூல்களை பதிப்பித்த மேக்ஸ் முல்லர் போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆரியவாத கொள்கையைத்தான் பரப்பி வந்தார்கள். அவர்களுக்கு இந்த அந்த நேரத்தில் இருந்த ஆராய்ச்சி முடிவுகள் அப்படி இருந்திருக்கலாம், அல்லது அந்த நேரத்தை ஆராய்ச்சி முறைகள் கட்டுப்பாடானவையாக இருந்திருக்கலாம், மட்டுப்படுத்தப்பட்டவையாக இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய பின்னணி, அதாவது வந்து அந்த காலத்திலே ஐரோப்பா வந்து உலகம் முழுக்க பிறந்திருந்த காலம், சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம், அப்ப இவர்களுடைய ராஜ்யத்தை, இவர்களுடைய மத பரம்பலை நியாயப்படுத்துவதற்கான ஒரு பின்புல அத்தாரிட்டி தேவைப்படுகின்றது. அப்ப தங்களை அவர்கள் ஆரியர்களுடன் இனம் ஒன்றாக இனம் காட்டிக் கொள்கிறார்கள். இந்த ஆரியன் இன்வேஷன் என்பது முந்தினம் இருந்ததுதான், நாங்கள் முன்னர் கொண்டு வந்து புகுத்திய மதங்கள் தான் இவை, இப்பொழுது நாங்கள் தான் வந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு பின்புல அத்தாரிட்டி கொண்டு வருகின்றது இல்லையா, அந்த காரணமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் பிற்பாடு இப்போது டேவிட் ஃப்ரோலி வந்து ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கார், தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது வேடிக் ஆரியன்ஸ் அண்ட் ஒரிஜின் ஆஃப் சிவிலைசேஷன் என்று ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதே போல டாக்டர் கன்ராட் எல்ஸ்டன் இன்னொருத்தர், அவர் அப்டேட் ஒன் தி ஆரியன் இன்வேஷன் டிபேட் என்று எழுதியிருக்கிறார். மிஷேல் டானினோ என்று சொல்லி அவர் தி இன்வேஷன் தட் நெவர் வாஸ் என்று எழுதியிருக்கிறார். இப்படி பல ஆராய்ச்சிகள் வந்து இன்றைக்கு இந்த ஆரியர் என்ற இனம் வந்தது, அது மத்திய ஆசியாவில இருந்து இங்க வந்தது, அந்த ஐந்து கணவாய்கள் பாதைகள் இருக்கின்றன இல்லையா, அதனூடாக வந்தது, அங்கே வந்து திராவிடர்களை விரட்டி அடித்தார்கள் என்ற கொள்கை வந்து இன்று வலுவிழந்து விட்டது, ஆதாரம் இழந்து விட்டது. அப்ப நாங்கள் படித்த பழைய பாடப்புஸ்தகங்கள் இருந்ததும், பல்கலைக்கழகங்கள் இருந்ததையுமே நாங்கள் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அரசியல் என்றும் சமயம் என்றும் சதைகள் என்றும் பல கோட்டைகளும் கட்டிவிட்டோம். அந்த கோட்டைகள் எல்லாம் அடித்தளம் இது திராவிடவாதம். அப்ப அந்த அடித்தளம் இப்ப உடைந்து போனால் இது எல்லாம் உடைந்து விழுந்து விடும் அல்லவா, அதனபடினாலே அதை பற்றி பெருசாக கதைப்பதில்லை. ஆனாலும் புதிய புதிய ஆராய்ச்சிகள் வந்து இதற்கு இந்த ஆரியர்கள் வந்து குடியேறினார்கள் என்பதற்கு ஒரு வலுச்சேர்ப்பதாக இல்லை, அதற்கு மறுப்பாகத்தான் கன நிறைய வாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தீபாவளி வந்து எங்கே இருந்து வந்தது? அப்ப ஆரியர்கள் வந்து ஹைபிரகணவாக்களால் வரவில்லை, எங்களுடைய சைவ சாஸ்திரங்களின்படி இந்த ஆரியர் என்றது புரிம்பான இனக்கூட்டம் அல்ல, அல்லது ஆரிய மொழி இருந்தது, அதை சொல்லுகின்ற திருமந்திரத்திலேயே அது வருகின்றது. அப்ப அந்த மொழியாக அது இருந்தது வந்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே, இது திருமந்திரத்திலே இருக்கின்றது. அது வட மொழி, சமஸ்கிருதம் பண்படுத்தப்பட்ட மொழி, அது கூட ஒரு இனக்கூட்டம் பேசி வந்த மொழி அல்ல. இப்ப இன்றைக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருக்கிறது, இனக்கூட்டம் பேசிக் கொண்டு வருகிறார்களா,
உலக மொழியாகிவிட்டது,
உலக மொழியாக இருக்கின்றது. எத்தனையோ விதமாக அதுல பலவிதமான புஸ்தகங்கள், பலவிதமான டாக்குமெண்ட்ஸ், பலவிதமான விவரங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டு வருகின்றோம், பரிமாறிக்கொண்டு வருகின்றோம். ஒரு இனக்கூட்டத்துக்கு ஒரு மொழியா இது? அது மாதிரி அல்ல. இது ஒரு அதைத்தான் அதை தேவ பாஷி என்று அந்த காலத்திலே சொன்னார்கள், தேவ பாடையில் என்றுதான் கம்பனே படிக்கின்றான், தேவ பாஷையில பொன்னது என்று சொன்னது. அப்ப இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரியான ஒன்று, அது ஒரு இனக்கூட்டத்தின் மொழி அல்ல. சமஸ்கிருதம் என்றால் பண்படுத்தப்பட்ட மொழி, சோ உருவாக்கப்பட்டது என்று விளங்குகின்றது இல்லையா, தானா வந்த மொழி அல்ல. அப்ப அப்படிப்பட்ட அந்த இதிலே அப்ப இந்த தீபாவளிக்கும் இந்த குழப்பம் இருக்கின்றது. கனவேர் கேட்பார்கள், தீபாவளி எங்களுடைய பண்டிகை அல்ல, தமிழர் பண்டிகை அல்ல என்று சொல்லுவார்கள். இதுல போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. தீபாவளி என்ன முக்கியத்துவம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் கிருஷ்ண அவதாரம், இந்த கிருஷ்ண அவதாரமே 9 முறை வந்து போய்விட்டதாக சொல்லுகிறார்கள் எங்களுடைய கோடிக்கணக்கான கல்ப காலங்களிலே. இல்லை இல்லை, அது வேறு. இந்த கிருஷ்ணர் என்ற கிருஷ்ணராக வந்ததே 9 முறை கிருஷ்ணராக வந்து விட்டார். இதை சொல்லுவார்கள், எங்களுக்கு தெரியும் இந்த ஜோக வாசிஷ்டம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கின்றது, ஞான வாசிஷ்டம் என்று சொல்லுவார்கள். அதாவது ராமருக்கு அகஸ்தியர் உபதேசிக்கிற உபதேசம், இது ராமாயணத்தின் ஒரு பகுதியாக. இந்த ஞான வாசிஷ்டத்துல புஷுண்டன் என்ற ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கின்றது, அந்த புஷுண்டனை வசிஷ்டர் சந்திக்கிறார். அந்த வசிஷ்டர் சந்திக்கின்ற இது ராமருக்கு அகத்தியர் அல்ல, வசிஷ்டர் உபதேசித்தது. அப்ப இந்த புஷுண்டன் என்ற பாத்திரத்தை சந்திக்கின்ற பொழுது புஷுண்டனுக்கு ஒரு தன்மை இருக்கின்றது, கல்ப காலங்களிலே உலகமெல்லாம் அழியும் காலங்களிலே கூட அவர் இடத்தை ஒட்டி ஒதுங்கி பார்த்துக் கொண்டிருப்பார். இப்ப வசிஷ்டர் கேட்கிறாரு என்ன என்று கேட்க, என்ன நீர் மட்டும் இருக்கிறார், அது ஏதோ எனக்கு இறைவன் தந்த வரம் இருக்கின்றேன் என்று போட்டு தான் பார்த்ததை பற்றி எல்லாம் சொல்லுகின்றார். அப்பொழுது சொல்லுகின்றார், கிருஷ்ணர் 9 முறை வந்து போயிட்டார், ராமர் அவருடைய காலத்துக்குள்ள, புசும்பனுடைய காலத்துக்குள்ளேயே கிருஷ்ணர் 9 முறை வந்து போயிட்டார், ராமர் 9 முறை வந்து போயிட்டார், பரசுராமர் 6 தடவை வந்து போயிட்டார். அப்ப எல்லா ராம அவராயத்திலையும் பரசுராமர் வந்திருக்காது. அதான் நாங்கள் ராமாயணங்கள் பார்க்கணும் போது சில வேலையை கதைகள் வேறுபடும், இது என்ன இதுல இப்படி இருக்கு அதுல அப்படி இருக்குன்றெல்லாம் பாதுபடுவோம். ஒவ்வொரு கல்ப காலத்திலே நடந்த ராமாயண கதைகள்லேயே சில வேறுபாடுகள் உண்டு, இதெல்லாம் ரிகரண்ட் சைக்கிள்ஸ், திருப்பி திருப்பி நடப்பெறுவது. அப்படி வந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த வசிஷ்டரை சொல்லுகிறார், நீர் இப்பொழுது 8வது முறையாக என்னிடம் வந்திருக்கிறீர் என்ன இந்த புஷுண்ணன் சொல்லுகின்றார். எங்களுடைய இந்த ஒவ்வொரு கல்ப காலத்திலேயும் உலக அழிவுகளுக்கு கூடாக வருகின்ற ஒரு கல்ப காலம் 432 கோடி வருடங்கள். இது எங்களுடைய படைப்புக்களுடைய பிரம்மாவுக்கு ஒரு பகல் காலம், இந்த பகல் காலம் முடிய ஒரு இரவு காலம் இன்னொரு 432 கோடி வருடங்கள். இப்படி ஒரு நாள் அவருக்கு 864 வருஷங்கள் வரும். அதுல இந்த 864 கோடி வருஷங்கள் கொண்டது அவருடைய ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே அவருக்கு 100 வயசு வரும், 100 வருஷம். அப்ப இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு 50 வயசு முடிஞ்சு 51வது வயசுல 1வது மாசம் 1வது நாள் நடக்குது. இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான பிரம்மர்கள் வந்து போய்விட்டார்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான முறை இந்த உலகம் தோன்றி அழிந்து, உயிர்கள் தோன்றி அழிந்து எல்லாம் வந்து, இதுதான் இந்த சமயத்தினுடைய உலக தத்துவம். இதைத்தான் விஞ்ஞான நம்பிக்கை சொல்லிக் கொண்டிருக்குது, அண்டவியல் கொள்கை இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கு. இப்ப இந்த விதத்துல இந்த கிருஷ்ணர் இந்த கடைசியாக இப்ப நடக்கிறது எங்களுக்கு கலியுகம், சதுர்யுகங்கள் இருக்கின்ற 4 யுகம் இருக்கின்றன. அதாவது திரேதாயுகம், துபாபரயுகம், கிருதயுகம், திரேதாயுகம், துபாபரயுகம், அடுத்தது கலியுகம். இந்த 4 யுகங்கள் சதுர் என்று சொல்லுவார்கள், சதுர் என்றால் 4. இந்த 4 யுகங்கள் கூட்டமாக திருப்பி திருப்பி வரும். இந்த கலியுகம் முடிஞ்சால் உலகம் அழிஞ்சு போகின்ற அப்படி அல்ல, கலியுகம் முடிய திருப்பி அடுத்த சைக்கிள் வரும். இப்படி ஒரு மன்மந்திரத்திலே இப்படி 71 சதுர்யுகங்கள் வந்து போகும், 71 சதுர்யுகங்கள் வந்து போகும். ஒரு கல்பத்திலே இப்படி 1000 சதுர்யுகம் வரும். அப்ப இந்த 71 சதுர்யுகங்களிலே இப்ப நடக்கிறது 28வது சதுர்யுகம், 28வது சதுர்யுகம். இந்த 28வது சதுர்யுகத்திலேதான் அதான் இந்த இதுல சொல்லுவார்கள், இந்த முப்பை இருக்கிற மன்மந்திரம் வந்து வைவஸ்பத மன்மந்திரம். இதுல 71 சதுர்யுகத்துல 27 சதுர்யுகங்கள் முடிஞ்சது, 28வது சதுர்யுகத்துல இப்ப கலியுகம் நடக்குது. இந்த கலியுகத்துக்கு முந்தித்தான் இந்த துபாபர யுகம் இருந்தது. அந்த யுகத்திலே கிருஷ்ண அவதாரம் கடைசியாக நிகழ்ந்தது. அப்ப எங்களுக்கு தெரியும் கலியுகம் பிறந்தது கிறிஸ்துவுக்கு முன் 3109 நினைக்கிறேன், பிப்ரவரி 14 பிறந்தது
கிறிஸ்துக்கு முன்.
ஓ, அப்ப அந்த நாளிலே கிருஷ்ணருடைய காலம் முடிந்து விட்டது, அந்த பிறக்கின்ற. அதற்கு முன்னா இந்த கிருஷ்ணர் வந்திருக்கின்ற காலத்திலே நரகாசுரன் என்றவனை வதம் செய்கின்றார் அவர். இந்த நரகாசுரன் வந்து எங்கே இருக்கின்றான் என்று சொன்னால், பிரகத் ஜோதிஷ என்ற நகரத்தை கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறது, வங்காளத்தில் இருக்கின்றது. ஆண்டு கொண்ட அந்த அசுரனை அழித்த காரணத்தை வச்சுத்தான் இந்த தீபாவளி நாள் கொண்டாடுகின்றோம். அப்ப அவர்கள் அழித்த காலத்திலே அவன் அழிந்ததற்காக அவனே கேட்டுக்கொண்ட வரம், நான் அழிந்த நாளை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வரம், எல்லோருக்கும் புண்ணிய பலன் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வரம். அழிந்த நாளில் எல்லாரும் எண்ணெய் தேய்த்து நீராடுவார்கள். அன்றைக்கு நீர் எல்லாம் கங்கா தண்ணி, கங்கை நீராக இருக்கும். அன்றைக்கு எங்கே நீராடினாலும் கங்கை தண்ணியாக இருக்கும். மறுபடி நாளே தீபாவளி அன்று நீராடும் பொழுது கங்கையை நினைந்து மனதிலே உங்களுடைய சிவநாமத்தையோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தையோ காயத்ரி மந்திரத்தையோ சொல்லிக்கொண்டு நீராடுங்கள். நீராடும் பொழுது சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு இந்த 30 முக்கோடி தேவர்களும் இந்த உடம்பிலே உரைகின்றார்கள். அப்ப நீராடும் பொழுது இறையை நினைத்து அந்த மந்திரங்களை நினைத்து நீராடுவது ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு பெரிய யாகம் செய்வதற்கு சரி. அகமர்ஷனம் என்று சொல்லி ஒரு மந்திரமே இருக்கின்றது, அந்த நீராடும் பொழுது சொல்லுகின்ற மந்திரம். அது தேவையில்லாவிட்டால் அது எல்லாம் சிரமமாக இருந்தால் ஒரு உங்களுக்கு தெரிந்த இருநாமத்தை சொல்லிக்கொண்டு நீராடலாம். இல்லாவிட்டால் அது எல்லாம் சிரமமாக இருந்தால் ஒரு உங்களுக்கு தெரிந்த இருநாமத்தை சொல்லிக்கொண்டு நீராடலாம். ஆகவே அந்த நீராடலே ஒரு வழிபாடாக வந்துவிடும். அதில் எங்களுக்கு தெரியும் சம்பந்த சம்பந்தருடைய வரலாற்றிலே சம்பந்தருடைய தகப்பனார் சம்பந்தரை கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போகின்றார். அங்கே போகின்ற பொழுது திருக்குளத்திலே அமர்த்தி வைத்த பொழுது அவர் நீராடுகின்றார். அப்போ குளிக்க போனார் என்றா சொல்லுகின்றோம் இல்லையே? அவர் அங்கே நீராடுகின்ற பொழுது அவர் அந்த அகமர்ஷணம் என்கிற அந்த சூத்தத்தை சொல்லி நீரிலே அமைந்து அந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் குழந்தை தந்தையை காணாமல் அம்மையே அப்பா என்று ஆள இறைவன் வந்து பார்வதியுடன் வந்து அவருக்கு பால் கொடுத்தது. அதுபோலதான் அவர் தோருடைய செவியன் என்ற பாடுகின்றார். அப்படி அந்த நீராட்டத்திலே ஒரு நீராடுவதிலே கூட ஒரு இறை வழிபாடு இருக்கின்றது. உணவுண்ணும் போது இருக்கின்றது, நீராடலே இருக்கின்றது. அப்ப அன்றைக்கு நீராடுகின்ற இடங்கள் எல்லாம் எல்லா நீரத்திலையும் கங்கை நீர் இருக்கின்றது. அப்ப அவரை வழிபடுபவர்களுக்கு வந்து அந்த கங்கை நீரிடையே நீரான புண்ணிய பலனும் இறைவனை வழிபட்ட பலனும் கிடைக்கின்றது. மற்றது அன்றைக்கு தின்பண்டங்கள் செய்து பகிர்ந்து வழிபடுவார்கள். அவரவர் சமூக நிலைகளுக்கு ஏற்ப இந்த கொண்டாட்டிலேயும் வித்தியாசம் இருக்கின்றது. எனக்கு தெரியும் சில எங்களுடைய தாயகத்திலேயும் கூட பல இடங்களிலே சில பேர் மச்ச மாமிசங்கள் சாப்பிட்டு கூட கொண்டாடுவார்கள்.
ஆமாம், அது ஒரு பெரிய பண்டிகை இல்லை. அவர்கள் வந்து ஒரு மது எல்லாம் அருந்தி
பல இடங்களில் அன்றைக்கு ஒரு நாள் தான் ஆட்டு மாமிசம் சாப்பிடுபவர்களாக
இருப்பார்களோ.
இதுலேயே சரிப்பிழை என்று இல்லை, அவரவர் தர்மத்தின்படி அவரவர் வாழ்க்கையின்படி அவர்கள் செய்கின்றார்கள். அதுக்காக இதைத்தான் செய்ய வேண்டும் என்று வலிந்து செய்வதுதான் தப்பு. இப்ப ஒவ்வொரு படிநிலைகளிலும் அதுக்கு மேல வரும்பொழுது அதுக்குரிய நிலைகள் வரும். இப்ப இந்த தீபாவளி பண்டிகை வந்து முக்கியத்துவம் இதைத்தான். இதே வந்து அப்ப இது தீபாவளி பண்டிகை கிருஷ்ணருடைய பண்டிகை தானே?
நாங்கள் சைவர்கள்,
நாங்கள் சைவர்கள், எங்களுக்கு கிருஷ்ணன் எங்களுக்கும் எல்லாம் கிருஷ்ணரும் சைவர் தான். சிவபரத்துவத்தை சொன்னவர், அவர் உபமன்ய முனிவருடன் சிவதீட்சை பெற்றவர். உபமன்ய முனிவர் தான் நாங்கள் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாட்கடல் ஈந்த பிரான் என்று படிக்கின்றோம் திருப்பல்லாற்றில். உபமன்யவர் சிறு குழந்தையாக இருந்த பொழுது பால் கேட்டு அழுதிட பொழுது அவருக்கு பாட்கடலே வரவழைத்துக் கொடுத்தார். அந்த தீர்த்தம் இன்றைக்கும் சிதம்பரத்திலே இருக்கின்றது, பாட்கடல். அப்ப அந்த உபமன்ய முனிவர் வந்து இவருக்கு தீட்சை வைக்கின்றார், இவருக்கு தீட்சை வைக்கின்றார். அந்த ஊமன் முனிவரிடம் சிவதீட்சை பெற்றவர் தான் கிருஷ்ணர். அவருடையனால இதுல வந்து இது கிருஷ்ணருடைய பணி. இதை வந்து சைவ ஆகமங்களிலேயே இது சொல்லி இருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதை சொல்லுகின்றார்கள், நரக சதுர்த்தசி. சதுர்த்தசி என்பது அர்ப்பசி மாதத்து தேய்பிறை, கிருஷ்ணபட்சம் தேய்பிறைய காலத்தில் வர்ற 14வது லியூனடே. 14th லியூனடே, சதுர் தசம் என்றால் 10, சதுர் என்றால் 4, சதுர்த்தசி அந்த நாள் தான் இந்த தீபாவளி நாள். அப்ப நரக சதுர்த்தசி என்று சொல்லுவார்கள். ஆகம விதிப்படி அன்னைக்கு கோயிலில் இருக்கிற விக்கிரகங்கள் கூட நல்ல புத்தா எண்ணெய் சாத்தி அபிஷேகம் செய்து புத்தாடை சாத்துவது சைவ ஆகமோ மரபு. இதை பற்றி ஒருதரும் கிளேசம் கொள்ள குழம்பிக் கொள்ள தேவையில்லை.
நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு தொடர்வோம். நேர்களே, நாங்கள் சிறிய இடைவெளிக்கு பின்பு இதை தொடர்ந்து கொள்வோம் இந்த நிகழ்ச்சியில். வணக்கம் நேர்களே, நீங்கள் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் இதுவரைக்கும் தீபாவளியினுடைய முக்கியத்துவம், அதை எதற்காக கொண்டாடுகிறோம், இதிலே பல குழப்பங்கள் ஏற்பட்ட ஒரு நிலையிலே இங்கே விளக்கம் தேவைப்படுகின்றது என்பதை உணர்ந்து டாக்டர் அவர்கள் மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். எனவே இந்த ஆரிய திராவிடர் என்ற அந்த இனபேதங்கள் இங்கே எங்களுடைய நிலவி வருவது ஒரு தவறான அபிப்பிராயம் என்பதும், இது எங்களுக்கு உரிய ஒரு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதும் உங்களுக்கு நன்று தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே நேயர்கள் உங்களுக்கு விளக்கம் தரப்படும். தொடர்ந்தும் டாக்டர், நான் கேள்விப்பட்ட விடயம், ஒருவேளை நான் நினைக்கிறேன் அது காலச்சக்கரம் இந்த சுழற்சியிலே ஏற்பட்ட ஒரு மாறுபாடாக இருக்கலாம். இராமர் தன்னுடைய வனவாசத்தை முடித்துக் கொண்டு சீதையை மீட்டுக் கொண்டு அயோத்தி திரும்பிய நாளை இவ்வாறு மக்கள் தீபாவளியாக கொண்டாடினார்கள் என்று ஒரு கதையும் இருக்கிறது.
வட இந்தியாவிலே தீபாவளி வந்து ராமர் வனவாசம் முடிந்து மீண்டும் அயோத்தி திரும்பிய நாள் என்ற வரலாறு இருக்கின்றது. அதிலே ஒரு உண்மை, நான் சொன்ன மாதிரி ராமர் 9 முறை வந்து
போயிட்டார்.
அப்ப ஒரு முறை அவர் தீபாவளியிலே வந்து இறங்கி இருக்கலாம், அது ஒன்று. அடுத்ததாக இது வந்து தனிய நாங்கள் பார்த்தோம், இது சைவர்களுக்கு மட்டும், வைஷ்ணவர்கள் அல்லது கிருஷ்ணவர்களை கும்பிடுவதற்கு மட்டுமல்ல, சகல மதத்தவர்களுக்கு இந்து சமயத்தின் பல பேர் உண்மையிலே சொன்னால் இந்து என்ற சொல்லே பின்னுக்குத்தான் வந்தது.
அது ஒரு சமயம் அல்ல,
சமயம் அல்ல, சமயம் அல்ல. அது வந்து இந்தியாவில வந்து பார்த்தால் அங்கே இருக்கிற பௌத்தர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், நாஸ்திகவாதிகள் எல்லாருமே இந்துக்கள் தான். The Indian the Supreme Court decision in Padi, the Hindu, the definition of the word Hindu and all the synthesis of culture and faiths born in India. அதுதான் ஹிந்தி உடைய டெபினிஷன். அப்ப அம்பேத்கர் வந்தாலும் சரி, பெரியார் வந்தாலும் சரி, இந்திய அவருடைய அவருடைய திருமணம், அவருடைய சொத்து, பாகப்பிரிவினை எல்லாம் அந்த இதன்படி இந்து மதம் என்றுதான், இந்து சமயத்தின்படி தான் சொல்லப்படுகின்றது. இனி தீபாவளிக்கு இப்ப இது மாதிரி 15 மேற்பட்ட விளக்கங்கள் இருக்கின்றன இந்தியாவிலே. ஒவ்வொரு மதம் இதை வந்து பௌத்தர்கள் இந்தியாவில கொண்டாடுகிறார்கள், சீக்கியர்கள் கொண்டார்கள். இன்றைக்கு பொற்கோயிலே தீபாவளி என்று சொன்னால் ஒரே அலங்காரமாக அழகாக பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள்.
சில பேர் 4 கொண்டாடுவார்.
அப்ப அவர்களுடைய சீக்கியர்களுடைய ட்ரெடிஷனின் படி அவர்களுடைய கடைசி குருவாக இருந்த குரு கோவிந்த சிங், அவர் வந்து மொகல்லாய மன்னனுடைய காலத்திலே கொஞ்சம் கஷ்டப்படுத்தப்பட்ட அந்த தீபாவளி நாளிலே தான் இந்த மொகல்லாய மன்னன் அவுரங்கஜீப் அவரை விடுவித்தான். அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி புத்திஸ்ட் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அவர்களும் தீபாவளி கொண்டாடுகிறார்கள். ஜைனர்கள், சமண மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களும் கொண்டாடுகிறார்கள். இப்படி எல்லாருமே கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகத்தான் அங்கே இருக்கின்றது. அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பல அன்பர்கள் பக்தர்கள் கேதார கௌரி விரதம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கேதார கௌரி விரத நோன்பின் முடிவுதான் தீபாவளியோடு வருகின்றது. அப்ப அதையும் சொல்லுவார்கள். அதாவது அம்பாள் இறைவனிடம் பெற்று இடப்பாகத்தை பெற்று ஆண் பெண் என்ற சமத்துவத்தை நிலைநாட்டிய நாள், பாகம் பெண்ணுறு வானாய் போட்டி என்று சொல்லுவார்கள். அப்படி அம்பாள் இறைவனை வழங்கி 21 வழிபாடு செய்து அந்த பெற்றுக்கொண்டதற்கான கொண்டாட்டம் தான் தீபாவளி என்று கூட சொல்லுகிறார்கள். அப்ப இந்த சைவ சமயத்தின்படி, அதாவது உண்மையில் பார்த்தால் தீபாவளி என்ற சொல்லே ஒரு புதுச்சொல்லு. இந்த இந்து மதம் என்ற சொல்ற புதுச்சொல்லு மாதிரி தீபாவளி என்ற சொல்லே புதுச்சொல்லு. ஆகமங்களிலே இந்த நாளுக்கு விதிக்கப்பட்ட பெயர் நரக சதுர்த்தசி.
ஓஹோ,
நரகாசுரனை வதம் செய்த நாள் அது 14 லியூன டே, கிருஷ்ணபட்சத்திலே அப்பசி மாசத்திலே நரக சதுர்த்தசி. அன்றைக்கு சைவ கோயில்கள் மடங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற விக்கிரகங்களுக்கும் இந்த எண்ணெய் சாத்துதல் மற்றது புத்தாடு தரித்தல் போன்ற விழாக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனப்படினாலே இதுல வந்து நாங்கள் சைவர்கள், நாங்கள் இந்துக்கள், நாங்கள் தமிழர்கள், அவர்கள் நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் ஆரியர்கள், நாங்கள் பிராமணர்கள், நாங்கள் வைஷ்ணவர்கள், நாங்கள் நாஸ்திகவாதிகள் என்ற குழப்பம் இல்லாமல் இது பண்டிகை, ஹலோவீன் பண்டிகை மாதிரி சந்தோஷமாக மனுஷ வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தானே. இதற்குள்ளே வரிந்து கட்டிக்கொண்டு இல்லை இல்லை, நான் அவன் கொண்டாடுவதை நான் கொண்டாட மாட்டேன், இது கொண்டாடுவது நான் கொண்டு வர மாட்டேன் என்று வெறிந்து கட்டிக் கொண்டிருந்த என்ன செய்வது?
சரி,
சந்தோஷமாக இருந்து விட்டு போது வாழு, வாழ விடுதான் தத்துவம். அப்ப இதிலே நாங்கள் சைவர்கள் எப்படி இந்த தீபாவளியை பார்க்கிறார்கள் என்றதான் நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது எங்களுடைய சைவ மத சமயத்திலே இருந்து கொண்டு இந்த தீபாவளியை, இப்ப ஹலோவீனை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னோம் இல்லையா, அதே மாதிரியாக இந்த தீபாவளியை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம், இதிலே கூடப்படுகின்ற குழப்பங்களுக்கு வினாக்களுக்கு எப்படி நாங்கள் விடை காணுகின்றோம் என்ற விளக்கத்தை தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த இதே மாதிரியாக இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதாவது வந்து தீபாவளி என்றவுடன் பலரும் கேட்கின்ற கேள்வி, இந்த மாமிசம் சாப்பிடுவது சரியா? தீபாவளி நாளிலே மாமிசம் சாப்பிடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற கேள்வி. இதற்கு முன்னரும் எங்களுடைய வினா விடையாக வினாக்கள் எங்களுடைய எழுத்துருவிலே இருக்கின்றன. அதிலேயே பல வினா எங்களுக்கு பல அடிக்கடி அந்த வினாக்களில் இருந்து எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அதிலேயும் ஒரு வினா வந்து இப்படித்தான் இருக்கின்றது. அதாவது மனித நாகரீகம் மேம்பட்டுள்ள 20th century காலப்பகுதியிலும் சைவ ஆலயங்கள் சிலவற்றில் கடா பலியிடுதல், கோழி பலியிடுதல் போன்ற வேள்விகளில் இரத்த ஆறு ஓடுவது சரியா? இது ஒரு கேள்வி. நம்ம தீபாவளியை பற்றி பார்ப்போம், இந்த கேள்வியை எடுப்போம்,
இது சம்பந்தப்பட்டதாக பார்க்கலாம்.
அதாவது வந்து முதலாவது இந்த கேள்வியில பார்த்தா மனித நாகரிகம் என்ன, மனித நாகரிகம் என்று முதல் நாங்கள் வரையறை செய்து கொள்ள வேண்டும்.
நாகரிகம் என்றால் என்ன,
நாகரிகம் என்றால் என்ன என சொல்லுவார்கள். இன்றைக்கு மாளிகைகள் உயர்ந்து கொண்டு போகின்றன, மனங்கள் கீழேதான் இருக்கின்றன. நாங்கள் வசதிகளை வாங்கிக் கொண்டு போகின்றோம், வாழ்க்கையை இழந்து கொண்டு போகின்றோம். இல்லையா? அளவுகளை பெருக்கிக் கொண்டு போகின்றோம், அன்பு குறைந்து கொண்டு போகின்றது. பகட்டுகளை கூட்டிக் கொண்டு போகின்றோம், பாசம் அருகிக் கொண்டு போகின்றது. அதுதான் நடக்கின்றது உண்மையிலே. இது உண்மை. ஆங்கிலத்திலே அருமையான கவிதை ஒன்றும் இருக்கின்றது. அப்ப இந்த விடயத்திலே நாங்கள் நாகரிகம் என்பது என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது. இதுவும் ஒரு இப்ப இருக்கிற நாகரிகம் வந்து நானித நாகரிகத்தின் உச்ச நிலையா? இன்றைக்கு இது எப்போ சரிந்து கொட்டுண்டு போவோம் என்று தெரியாது. ஏற்கனவே ஒரு பொருளாதார சரிவிலே இருக்கின்றோம். அவங்களுக்கு அந்த 2000 இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று சொல்லி
எல்லாரும் எவ்வளவு பணம் செலவழித்து
எதிர்கொண்டார்கள் இல்லையா?
கம்பெனிகள் எல்லாம்
இப்ப கம்ப்யூட்டர் பாவனைக்கு வந்து 20 வருடங்களுக்குள்ளாகவே இவ்வளவு என்றால் யோசித்து பாருங்கள். இப்படியே போய் ஒரு இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த 2000 வந்து 20,000 வரும்பொழுது என்ன நடக்க
முடியும்?
அன்றைக்கு நான் நினைத்தேன் இன்றைக்குனாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் கிராஷா போனாலும் எங்களுக்கு நாங்கள் சில பேசிக் லைஃப்ஸ் விட டச் ஆயிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உறகு எடுத்து எப்படி அடுப்பு மூட்ட வேண்டும் என்று தெரியும். மின்சாரம் இல்லாமல் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று தெரியும். வாகனம் இல்லாமல் எப்படி இடத்திலிருந்து இடத்துக்கு போக வேண்டும் என்று தெரியும். அப்ப 20,000 எல்லாம் கம்ப்யூட்டர்ல போன பிறகு ஒரு கிராஷ் வந்தால் எப்படி இருக்கும்?
நாகரிகமே சிதைந்து விட்டதாக
எடுக்கலாம். அடுத்ததாக இது ஒரு சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்டாக இருக்க வேண்டும். அதாவது வந்து இதுவும் ஒரு எல்லோரும் அனுபவித்துக் கொண்டு போகிற இந்த உலகம், இந்த மனித குலம் எல்லாம் ஒன்று. இன்னைக்கு வந்து இது வந்து ஒன்றை ஒன்று உறிஞ்சி உறந்து எடுக்கின்ற நாகரிகமாகத்தான் இருக்கின்றது. இயற்கை வளங்களை சுரண்டி உறந்து வாழுகின்றோம், காடுகளை அழிக்கின்றோம், மரங்களை வெட்டுகின்றோம், கனிமங்களை எடுக்கின்றோம், கடலை மாசுபடுத்துகின்றோம், ஆகாயத்தை வளிமண்டலத்திலே புகை மண்டலங்களாக நிரப்புகின்றோம். அப்ப இந்த பூமியும் இந்த இதுவும் தாங்குமா?
அதனால எவ்வளவோ
இன்றைக்கு பார்த்தால் கிரீன் கேஸ் எஃபெக்ட் என்று சொல்லுகின்றார்கள். பசுங்குடில வாயு, உலகம் வெப்பமாக கொண்டு வருகின்றது, கடல் மட்டம் உயர்கின்றது, எத்தனையோ உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன.